அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 26 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் விபத்துக்குள்ளான ஜெர்மன் விங்ஸ் விமானத்தின் சக விமானி வேண்டுமென்றே விமானத்தை விழச் செய்ததாக பிரெஞ்சு புலனாய்வாளர்கள் சந்தேகிப்பது குறித்த செய்தி,
par une abstention volontaire, a refusé d'ouvrir la porte de la cabine et a actionné le bouton commandant la perte d'altitude.
உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவிடம் தோற்றது பற்றி இந்திய ரசிகர்களின் ஏமாற்றம் கலந்த கருத்துக்கள்.
என்னன்னா, இவங்க வந்து நமக்கு அட்வான்டேஜ் வந்து ஸ்பின் பவுலிங் தான் அட்வான்டேஜ், நம்ம அதை யூஸ் பண்ணவே இல்லை. வந்து
நிச்சயமா வருத்தமா தான் இருக்கு. காரணம் என்னன்னா, இது ஒரு நல்ல வாய்ப்பை நழுவு விட்டாங்களோன்னு தோணுது. ரெண்டாவது, தோனி எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் கூட அவரை ஒருத்தர் மட்டுமே நம்பி இருக்க முடியாது அப்படிங்கறத வந்து மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க.
இலங்கையில் காணாமல் போனோரின் உறவினர்கள் அவர்கள் இன்னும் அரச கட்டுப்பாட்டில் இருப்பதை காட்டும் ஆதாரங்கள் இருப்பதாக கூறுவது பற்றிய செய்தி, மிதக்கும் ஆயுதக்கிடங்கு விவகாரத்தில் முன்னாள் பாதுகாப்புச் செயலர் கோட்டாபய ராஜபக்சவின் வங்கிக் கணக்குகளை ஆராய போலீசார் முடிவு எடுத்திருப்பது பற்றிய செய்தி குறிப்பு ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சங்கீதராஜன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
பிரெஞ்ச் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கிய ஜெர்மன் விங்ஸ் விமானத்தின் இரண்டாம் விமானி வேண்டுமென்றே விமானத்தை மலைகளில் மோதியதாக பிரெஞ்ச் சட்ட நடவடிக்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்து நடந்த சமயத்தில் இரண்டாம் விமானியான ஆந்திரேஸ் லூபிட்ஸ் கட்டுப்பாட்டு அறைக்குள் தனியாகவும் சுய நினைவுடனும் இருந்ததாகவும், முதன்மை விமானி கட்டுப்பாட்டு அறை கதவை திறக்க சொல்லி கேட்டபோதும் இரண்டாம் விமானி பதிலளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நேரம் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அந்த விமானத்தை பல முறை தொடர்பு கொள்ள முயன்றும் விமானத்திலிருந்து பதில் வரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அறிக்கை வெளியிட்டுள்ள ஜெர்மன் விங்ஸ் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான லுஃப்தான்சா நிறுவனம், அரசு, போக்குவரத்து அதிகாரிகள், விமானி சங்கங்கள் ஆகியவற்றுடன் இணைந்து தங்களின் ஆட்சேர்ப்பு தரத்தை ஆய்வு செய்வோம் என்று தெரிவித்துள்ளது.
யேமனில் சியா ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி தலைமையிலான அரபு நாடுகள் முன்னெடுக்கும் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஈரான் கூறியுள்ளது. ஹவுதி ராணுவ நிலைகள் மீதான விமான தாக்குதல்கள் படையெடுப்பு நடவடிக்கை என்றும், அது ஏமனின் நிலைமையை இன்னும் மோசமாக்கக்கூடிய அபாயகரமான நடவடிக்கை என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சு வர்ணித்துள்ளது. ஏமன் அதிபர் அப்த்ராபு மன்சூர் ஹாதி தஞ்சம் புகுந்துள்ள ஏதென் தெற்கு நகரை ஹவுதிகள் நெருங்கி வருகின்ற நிலையில் சவுதி இந்த விமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. அவர் அந்த நகரில் தொடர்ந்தும் இல்லை என்றே நம்பப்படுகிறது. ஹவுதிகளுக்கு ஈரான் ஆதரவு வழங்குவதாக சவுதியும் மற்ற அரபு வளைகுடா நாடுகளும் நீண்டகாலமாக குற்றம் சாட்டி வருகின்றன.
ஹுத்தி கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிராக வான் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு அரபு லீக் நாடுகள் தமது முழுமையான ஆதரவை அறிவித்துள்ளன. வளைகுடா பகுதி அரபு நாடுகள் மற்றும் எகிப்து உள்ளிட்ட 10 நாடுகளின் கூட்டணியை இதற்கென ஒருங்கிணைத்துள்ளதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு உதவ 4 எகிப்திய போர்க்கப்பல்கள் கல்ஃப் ஆஃப் ஏடனுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. இந்த கூட்டு நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ள துருக்கி, அந்த பிராந்தியத்தில் உள்ள அமைதிக்கு கேடு விளைவிக்கும் நடவடிக்கைகளை கைவிடுமாறு ஹுத்தி கிளர்ச்சிக்காரர்களுக்கும் அவர்களது வெளிநாட்டு ஆதரவாளர்களுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளது.
ஈராக்கின் திக்ரித் நகரை இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகளிடமிருந்து மீள கைப்பற்றுவதற்கான இறுதி கட்ட நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக அந்நாட்டின் அரச படையினர் கூறுகின்றனர். அரச படைகளுக்கு ஆதரவாக அமெரிக்க தலைமையிலான கூட்டுப்படைகள் முதலாவது வான் தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையிலேயே இந்த படை நடவடிக்கை தொடங்கியுள்ளது. ஐஎஸ் இயக்கத்துக்கு எதிராக ஈராக்கிய படையினர் முன்னெடுக்கின்ற மிகப்பெரிய அளவிலான இந்த படை நடவடிக்கை பல நாட்களாக தடைப்பட்டிருந்த நிலையில், அதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் 17 விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான போராளிகள் நிலை கொண்டிருப்பதாக நம்பப்படுகின்ற நகரின் மத்திய பகுதியில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. ஈரானிய ஆதரவு சியா ஆயுத குழுக்களினால் முன்னின்று நடத்தப்படுவதனால் திக்ரித் மீதான படை நடவடிக்கையில் அமெரிக்கா இதுவரை விலகியே இருந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் கத்தோலிக்க மடம் ஒன்றை சேர்ந்த பள்ளிக்கூடம் ஒன்று கொள்ளையடிக்கப்பட்ட போது, அங்கிருந்த வயது முதிர்ந்த கன்னியாஸ்திரி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 பேரை இந்திய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த மாதத்தின் முற்பகுதியில் நடந்த இந்த பாலியல் தாக்குதலினால் அந்த கன்னியாஸ்திரிக்கு அறுவை சிகிச்சை அளிக்கப்பட வேண்டியிருந்தது. 70 வயதை தாண்டியவர் அவர்.
சோமாலியாவை அண்டிய கடற்பரப்பில் இரண்டு ஈரானிய மீன்பிடி படகுகளை கடற்கொள்ளையர்கள் பிடித்து வைத்துள்ளதாக ஐநா கூறுகின்றது. குறித்த படகுகளில் 48 பேர் சட்டவிரோதமாக மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக ஐநாவின் போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவினர் கூறுகின்றனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. பிரெஞ்சு ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கிய ஜெர்மன் விங்ஸ் விமானத்தை ஓட்டிய விமானிகளில் ஒருவரே அதை விழச் செய்திருக்கலாம் என்று தோன்றுவதாக பிரெஞ்சு புலனாய்வாளர்கள் கூறுவதை செய்தி அறிக்கையிலேயே கேட்டோம். இது குறித்த மேலதிக விவரங்கள் அடங்கிய செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் சாதாத்.
கீழே விழுந்த விமானத்தின் விமானியரை ஒளிப்பதிவு கருவியிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒலிகளை ஆராய்ந்த பின்னர் கருத்து வெளியிட்ட மர்சை நகரத்து அரச சட்ட நடவடிக்கை அதிகாரியான பிரீஸ் ரொபேன், விமானம் விழும் வரை அதன் இரண்டாவது விமானி விமானத்தின் கட்டுப்பாட்டை தன் வசம் கொண்டிருந்தார் என்றும், உயர பறந்து கொண்டிருந்த அந்த விமானத்தை தாழ கொண்டு வந்திருந்தது அவர்தான் என்றும் கூறினார்.
Puis on entend le commandant de bord demander au copilote de prendre les commandes. Et on entend à la fois le bruit d'un siège qui recule et le bruit d'une porte qui se ferme.
விமானத்தின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளும்படி விமானி இரண்டாம் விமானியிடம் கேட்பதை நாங்கள் ஒளிப்பதிவு கருவியில் கேட்டோம். அதையடுத்து விமானியின் இருக்கை பின்னோக்கி நகரும் சத்தமும் கதவு சாத்தப்படும் சத்தமும் கேட்டது. விமானி கழிவறைக்கு செல்வதற்காக எழுந்து சென்றார் என்றுதான் எங்களால் யூகிக்க முடிகிறது. அந்த நேரம் இரண்டாவது விமானி விமானத்தை தனி ஆளாக செலுத்துகிறார். விமானத்தின் உயரத்தை தாழ்த்துவதற்கான கட்டுப்பாட்டு இயக்கங்களை அவரேதான் அழுத்துகிறார். ஆக விமானத்தின் உயரத்தை குறைப்பதென்பது வேண்டுமென்றே தான் செய்யப்பட்டிருக்கிறது என்றார் சட்ட நடவடிக்கை அதிகாரி பிரீஸ் ரொபேன். ஒலிப்பதிவு கருவியில் கேட்கும் மொழிகளை மேலும் ஆராய்ந்ததில் விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு திரும்பி வர முயலும் போது கதவு தாழிடப்பட்டிருந்தது என்றும், கதவை திறக்கச் சொல்லி விமானி கேட்கிறார் ஆனால் பதிலொன்றும் இல்லை என்றும் ரொபேன் கூறினார். இரண்டாம் விமானி அறைக்குள்ளிருந்து மூச்சுவிடும் சத்தம் மட்டும் கேட்டது என்றும், எனவே விமானம் தரையில் மோதும் வரை அவர் உயிருடன் தான் இருந்திருக்கிறார் என்றும் நமக்கு தெரிய வருவதாகவும் சட்ட நடவடிக்கை அதிகாரி தெரிவித்திருக்கிறார்.
Alors, il a donc actionné ce bouton commandant la perte d'altitude pour une raison qui aujourd'hui nous ignorons totalement.
விமானத்தை தாழ பறக்கச் செய்வதற்கான பட்டன்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வேண்டுமென்றே தான் அழுத்தியிருக்கிறார். விமானத்தை தரையில் மோதி அழிப்பதுதான் அதன் நோக்கம் என எண்ணத் தோன்றுகிறது என்றார் பிரீஸ் ரோபன். விமானி வலுக்கட்டாயமாக விமானி அறைக்குள் நுழையும் வரை எல்லாம் மிகவும் அமைதியாக இருக்கிறது என்றும், ஆனால் விமானம் மோதுவதற்கு சற்று முன்பாக பயணிகள் பயத்தில் அலறுவது கேட்டது என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார். விமானம் தாழ்வாகிக் கொண்டு போகவும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அந்த விமானத்தை பல முறை தொடர்பு கொள்ள முயன்றும் விமானத்திலிருந்து பதில் வரவில்லை என்று ரோபன் கூறினார். இரண்டாம் விமானி 28 வயது கொண்டவர் என்றும், அவர் பெயர் ஆண்ட்ரியாஸ் லுபிஸ் என்றும் ரோபன் குறிப்பிட்டார். அவர் 2013 விமானியாக தேர்ச்சி பெற்று 650 மணி நேரங்கள் பறந்திருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அவருக்கு பயங்கரவாதிகளுடன் எந்தவித தொடர்பும் இருப்பதாக தங்களிடம் தகவல் இல்லை என்றும், அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி ஜெர்மன் விசாரணையாளர்கள் கூடுதலாக ஆராய்வார்கள் என்றும் பிரான்சின் சட்ட நடவடிக்கை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இந்த விமானத்தின் முதன்மை விமானி 10 வருடத்துக்கும் மேலாக அனுபவம் கொண்டவர் என்று கூறப்படுகிறது. ஒரு விமானம் பறக்கும்போது விமானி ஒரு நிமிடம் எழுந்து சென்றாலும் சிப்பந்திகளில் ஒருவரை உட்கார வைத்துத்தான் செல்ல வேண்டும் என்ற விதியை சில நிறுவனங்கள் கடைபிடித்தாலும் லுஃப்தான்சாவில் அது இல்லை என்றும், விமானி கூடுதலான நேரத்துக்கு எழுந்து செல்கிறார் என்றால்தான் சிப்பந்தி ஒருவரை உட்கார வைத்து செல்லும் வழக்கம் அந்த நிறுவனத்தில் இருந்து வருகிறது என்றும் லுஃப்தான்சா விளக்கமளித்திருக்கிறது. லுஃப்தான்சாவின் கிளை நிறுவனமான ஜெர்மன் விங்ஸுக்கு சொந்தமான ஏர்பஸ் 320 விமானம் ஒன்றுதான் பார்சிலோனாவிலிருந்து டுசல்டார்ஃப் செல்லும் வழியில் ஆல்ப்ஸ் மலைகளில் விழுந்து நொறுங்கியிருந்தது. இந்த விமானத்தில் இருந்த சிப்பந்திகளும் பயணிகளுமாக 150 பேர் சம்பவத்தில் உயிரிழந்திருந்தனர்.
செய்தியை வழங்கியவர் சாதாத். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடந்த உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவிடம் தோற்றிருக்கிறது. 95 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா இந்த தோல்வியை சந்தித்தது. இந்தியா மீண்டும் இந்த உலகக்கோப்பையை வெல்லும் என்று எதிர்பார்த்த இந்திய ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை இது ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த முடிவு குறித்து சென்னையில் நம்முடைய முரளிதரன் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பை இப்பொழுது கேட்போம்.
உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியிடம் இந்தியா 95 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளது. சிட்னியில் நடந்த அரையிறுதி ஆட்டத்தில் வெல்வதற்கு 329 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலையில் இந்திய அணி 46.5 ஓவர்களில் 233 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தது.
இந்திய அணியில் அணித் தலைவர் எம் எஸ் தோனி 65 ரன்களை எடுத்தார். ரோஹித் சர்மா 34 ரன்களையும், ஷிகர் தவான் 45 ரன்களையும், ரஹானே 44 ரன்களையும் எடுத்திருந்தனர். இந்தியாவின் முதல் கட்ட துடுப்பாட்டக்காரர்கள் முதலில் நல்ல முறையில் ஆடத் தொடங்கினாலும் பின்னர் விக்கெட்டுகள் மலமளவென சரிந்த நிலையில் ரன் எடுக்க வேண்டிய விகிதம் வேகமாக அதிகரித்து இந்தியா வெற்றியை நழுவவிட்டது. இந்தியா முழுவதும் இந்த அரையிறுதி ஆட்டத்தை ரசிகர்கள் பெரும் எண்ணிக்கையில் பார்த்தனர். ஆனால் இந்திய அணி இக்கட்டான நிலையில் இருந்தபோது கேப்டன் தோனி ஆட்டமிழந்ததும் ரசிகர்கள் ஆட்டத்தின் மீது ஆர்வமிழந்தனர். இந்தியா இந்த ஆட்டத்தில் தோல்வியடைந்த பிறகு சென்னை ரசிகர்களிடம் ஆட்டம் குறித்து கேட்டபோது,
என்னன்னா இவங்க வந்து நமக்கு அட்வான்டேஜ் வந்து ஸ்பின் பவுலிங் தான் அட்வான்டேஜ், நம்ம அதை யூஸ் பண்ணவே இல்லை. வந்து உதாரணத்துக்கு இன்னைக்கு மேட்ச்ல கூட வந்து அஸ்வின் வந்து மேக்ஸ்வெல் விக்கெட் எடுத்தார். வந்து அவரை முதல்ல இறக்காம விட்டாங்க. ஸோ அவரை இறக்கிருந்தாங்கன்னா கொஞ்சம் நம்ம விக்கெட் விழுந்திருக்கும், நம்ம வந்து இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும்.
நல்ல வாய்ப்பை நழுவு விட்டாங்களோன்னு தோணுது. ரெண்டாவது தோனி எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் கூட அவரை ஒருத்தர் மட்டுமே நம்பி இருக்க முடியாது அப்படிங்கறத வந்து மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் அது. பேட்டிங் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஆஸ்திரேலியா டீமை வந்து செகண்ட் விக்கெட்டே அவங்க எடுத்துருக்கணும். எஸ்பெஷலி ஸ்டீவன் ஸ்மித்தை வந்து அவ்வளோ தூரம் நிற்க வச்சதே முதல்ல தவிர அங்கேயே மிஸ் பண்ணிட்டாங்க.
இந்த வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடந்த 7 மேட்ச்லையுமே அந்த 70 விக்கெட்டில் வந்து எடுத்திருந்தாங்க. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு நம்ம இந்திய டீமுக்கு. ப்ளஸ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாடும் போது பவுலிங் ரன் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து போக 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 அடுத்தடுத்த மேட்சில் வந்து அது குறைஞ்சிட்டே வந்துச்சு அந்த வேகப்பந்து வீச்சு.
ஒரு ரசிகர் விராட் கோலி தான் தோல்விக்கே காரணம் என குற்றம் சாட்டினார்.
குறிப்பா விராட் கோலி அவுட் ஆனது வந்து ரசிகர் மத்தியில ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவர்தான் இந்த மேட்சுடைய தோல்விக்கே அவர்தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
விடுமுறை எடுத்து இந்த ஆட்டத்தை பார்த்த ரசிகர் ஒருவர் தோனி ஆட்டம் இழந்ததும் நம்பிக்கை இழந்ததாக சொல்கிறார். மற்றொருவர் இது நாட்டுக்கே இழப்பு என்கிறார்.
ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, எப்படியும் நம்ம சேஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் விக்கெட் கொஞ்சம் ஃபாலோ ஆகும் போது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அடுத்ததும் நம்மளாக தான் சாம்பியனாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ ஒரு விக்கெட்டாக போக போக நமக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்டும் போயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது சூழ்நிலை தான் இருந்துச்சு.
ஆஸ்திரேலியா கிட்ட ஜெயிச்சா ஃபைனலில் போயிட்டு நம்ம விளையாடுவோம், விளையாடி இந்த கப்பு ரெண்டாவது முறையை நம்ம தக்க வைப்பான்னு தோனி நினச்சோம். ஆனால் எதுவுமே முடியாமல் போச்சு.
இந்திய அணியின் அகங்காரம்தான் இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் என்கிறார் பிரபல கிரிக்கெட் வர்ணனையாளரும் விமர்சகருமான அப்துல் ஜப்பார்.
ஆஸ்திரேலிய அணியுடைய திறமை என்று சொல்ல மாட்டேன், இந்திய அணியுடைய அக்கறையின்மை, அலட்சியம், அகங்காரம் ஆகிய போக்குகளினால் தான் அவர்கள் தங்களுடைய பொன்னான வாய்ப்பு இழந்தார்கள் என்று சொல்வேன். 329 இந்த ஆடுகளத்தில் ஒன்றும் கடினமான இலக்கு அல்ல. விக்கெட்டில் பந்து வீச்சாளருக்கு உதவி என்று சொல்லும்படியாக எதுவும் இல்லை. அவர்கள் ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியாவே 400 ரன்களை எட்டும் என்று நான் நினைத்திருந்தேன். பந்து வீச்சாளர்களின் திறமையான செயல்பாட்டை அவர்கள் 329 அடக்கியது ஒரு மிரிய சாதனை என்று சொல்ல வேண்டும். பந்து வீச்சாளர்களுக்கு எந்தவித உதவியும் இல்லாத நிலையில் அவர்கள் அதை செய்தார்கள். இங்கே நல்ல தோக்கம் அமைந்தது. 6 ரன்கள் தேவை. 12 ஓவரில் ஷிகர் தவான் அவுட் ஆகும் போது 69 ரன்கள் 11 ஓவர்களில் அந்த 12 ஓவர்களில் இப்போ 6 ரன்கள் இருந்தது. அப்போ ரன் விகிதாச்சாரம் கரெக்டாக இருக்கிறது. நிறைய பேட்ஸ்மேன் இருக்கிறார்கள். சற்று பொதுவாக நேராக சீராக ஆடியிருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று நினைப்பு. ஆனால் ஷிகர் தவான் சேவை இல்லாமல் அவுட் ஆனார். அவரை வந்து 3rd இடத்தில் அஜிங்க்ய ரஹானே வந்து வேண்டும் அல்லது ரீனா வந்திருக்க வேண்டும் என்றாலும் கூட கோலி அனுப்பினார் தோனி. காரணம் அவருக்கு அதிக ஓவர்கள் இருந்தார், அவர் அதிக எண்ணிக்கையில் ரன்களை பெறுவார் என்ற நம்பிக்கை. ஆனால் அவர் ஏமாற்றிவிட்டார்.
இந்திய அணி பேட்டிங் பவுலிங் என இரண்டிலுமே கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் என்கிறார் பிரபல கிரிக்கெட் விமர்சகரான சுமந்த் சி ராமன்.
எல்லா இந்த மாதிரி குரூஷியல் மேட்சஸ்ல டாஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. சோ இன்னைக்கே வந்து இந்தியாவும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி ஒரு 300 அடிச்சிருந்தாங்கன்னா ரிசல்ட் என்ன இருக்குங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. சோ டாஸ் தோல்வி அடைஞ்சது வந்து ஒரு காரணம், நிச்சயமா அது ஒரு காரணம். ரெண்டாவது நம்ம போலிங் அந்த இனிஷியல் ஸ்பெல் அந்த ஸ்மித்தும் பிஞ்சும் ஆடும்போது நிச்சயமா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைட்டரா போட்டிருந்து கொஞ்சம் பிரஷர் உருவாக்கி இருக்கலாம். ஸ்மித்த வந்து அவங்க அவ்வளவு பிரஷர் போடாம விட்டுட்டாங்க, அது ஒரு காரணம்.
இன்றைய ஆட்டத்தில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியை சந்தித்திருக்கும் நிலையில் 29 தேதி மெல்பர்னில் நடக்கவிருக்கும் இறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியை ஆஸ்திரேலியா எதிர்கொள்கிறது.
செய்தியை வழங்கியவர் சென்னையிலிருந்து முரளிதரன். இந்தியாவின் இந்த தோல்வி சமூக ஊடகங்களிலும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து சங்கீதா.
ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் இன்று நடைபெற்ற கிரிக்கெட் உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்தின் தொடக்கத்திற்கு முன்பிலிருந்தே ஆட்டம் தொடர்பிலான தங்களின் கருத்துக்களை ரசிகர்கள் பதிவு செய்து வந்திருந்தனர். அதில் பலர் இந்திய அணிக்கு ஆதரவாகவும் பலர் ஆஸ்திரேலிய அணிக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை வெளியிட்டு வந்தனர். இந்தியா தோல்வியடைந்ததை அடுத்து இந்திய ரசிகர்கள் பலர் இந்திய அணியை விமர்சித்ததை விட ஆஸ்திரேலியாவுக்கு அந்த போட்டியை பார்க்க சென்ற ஹிந்தி நடிகை அனுஷ்கா சர்மாவைத்தான் அதிகமாக விமர்சித்து ட்விட்டரில் கருத்து வெளியிட்டிருந்தனர். இந்திய கிரிக்கெட் அணி வீரர் விராட் கோலியின் காதலி அனுஷ்கா சர்மா சிட்னிக்கு வந்திறங்கியதாலேயே இந்தியா தோல்வியடைந்தது என்றும் அவர் ஏன் மைதானத்திற்கு வந்தார் என்றும் சிலர் கருத்தெழுதியிருந்தனர். அதேவேளை இந்தியா தோல்விக்கு அனுஷ்காவை காரணம் கூறுவது மடத்தனம் என்று வேறு சிலர் தெரிவித்திருந்தனர்.
செய்தியை வழங்கியோர் சங்கீதா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சீன விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதுகுறித்து பிபிசியின் சார்ல்ஸ் ஹேவிலண்டின் குறிப்பை தருகிறார் சங்கீதா.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இலங்கை இந்தியாவுக்கு பாதகமான விதத்தில் சீனாவின் பக்கம் சாய்ந்து கொண்டிருப்பதாகவே அவதானிகள் பலரும் கருதினர். அப்போது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகள் வேகமாக வளர்ந்தன. புதிய நெடுஞ்சாலைகளையும் சர்வதேச விமான நிலையம் ஒன்றையும் துறைமுகம் ஒன்றையும் நிர்மாணிக்க சீனா நிதியுதவி வழங்கியது. ஆனால் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெளிநாட்டு உறவுகளை சமநிலைப்படுத்தும் முயற்சியில் அவசரமாக ஈடுபட்டார். தனது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை தேர்ந்தெடுத்தார் அவர். ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் சீனாவுடனான கட்டுமான ஒப்பந்தங்களை மைத்ரிபால சிறிசேன அரசாங்கம் இடைநிறுத்தியது. இதில் சுமார் 1.5 பில்லியன் டாலர் மதிப்பிலான கொழும்பு துறைமுக நகர செயற்திட்டமும் அடங்குகின்றது. இலங்கையில் இயங்கும் சீன கம்பெனிகள் ஊழல் மிகுந்தவை என்று புதிய அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் விவரித்தனர். தற்போது 3 நாள் விஜயமாக சீனாவில் இருக்கிறார் ஜனாதிபதி சிறிசேன. சீனா இலங்கைக்கு வழங்கிய கடன்களுக்கான வட்டி வீதம் அளவுக்கு அதிகமாக இருப்பதால் அந்த கடன்கள் பற்றி மீளாய்வு செய்வதற்கே மைத்ரிபால சிறிசேன விரும்புவதாக செய்தியாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் தாங்கள் மிகவும் நியாயமாக நடந்து கொள்வதாகவே சீனா முன்னர் கூறியிருந்தது. ஆனால் முன்னரை விட இலங்கைக்கு இப்போது சீனாவின் முதலீடுகள் அதிகம் தேவைப்படுவதாக சீனாவின் அரச ஊடகம் கூறி வருகின்றது. இந்த பின்னணியில் இருதரப்பு உறவுகள் இன்னமும் நெருக்கமாகத்தான் இருக்கின்றன. இலங்கை ஜனாதிபதியை வரவேற்ற சீன அதிபர் ஷி ஜின்பிங் சீன மக்களின் பழைய நண்பர் என்று சிறிசேனாவை விளித்துள்ளார்.
செய்தியை வழங்கியவர் சங்கீதா. இலங்கையில் போர்க்காலத்தில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் காணாமல் போனவர்கள் அரச கட்டுப்பாட்டில் இருப்பதாக காட்டும் சில படங்கள் கிடைத்திருப்பதாக கூறி இதுகுறித்து அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் காணாமல் போனதாக கூறப்படும் சிலரது படங்கள் அரசாங்க நிகழ்வுகளிலும் முன்னாள் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார துண்டு பிரசுரங்களிலும் இடம்பெற்றதாக குற்றஞ்சாட்டும் காணாமல் போனவர்களது உறவினர்கள் அவர்களை கண்டுபிடித்து தர வேண்டியது தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் கூறியுள்ளனர். இன்று கொழும்பில் காணாமல் போனவர்களை தேடியறிவதற்கான அமைப்பால் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பொன்றில் உரையாற்றிய அந்த அமைப்பைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களில் ஒருவரான வணக்கத்துக்குரிய தந்தை சக்திவேல் அவர்கள் இது குறித்து பேசுகையில்,
யுத்த காலத்தில் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயிருக்கின்றார்கள், அவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் மறுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று இப்போது நாங்கள் சாட்சியோடு கூற வந்திருக்கின்றோம். அதில் இருக்கின்ற முதலாவது சாட்சி வெலிக்கட சிறைச்சாலையிலே 2015 ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பொங்கல் விழா நடைபெற்றது. அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று, அதிலே இருக்கின்ற பிள்ளைகளை அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் இங்கு வந்திருக்கின்ற தாய்மார். இரண்டாவதாக, இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தலுக்காக மஹிந்த ராஜபக்ச அவர்களும் மைத்ரிபால சிறிசேன அவர்களும் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டார்கள். அந்த துண்டு பிரசுரங்களிலே யார் காணாமல் போனார்கள் என்று அவர்கள் கூறப்பட்டார்களோ, நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று யாரை கூறினோமோ அவர்களுடைய படம் இருக்கின்றது. எனவே ஜனாதிபதியாக போட்டியிட்டவர்களுடைய துண்டு பிரசுரத்தலைவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் கடந்த கால ஆட்சியில் இருக்கின்றவர்கள் மட்டுமல்ல, இப்போது நாங்கள் ஒரு நல்ல ஆட்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும்
என்றார் அருட்தந்தை சக்திவேல். அதேவேளை காணாமல் போனவர்களது குடும்பத்தினரும் அங்கு தமது கருத்துக்களை கூறியிருந்தனர்.
2008ஆம் ஆண்டு இடவென்ற மகன் நித்ரியா கடந்த நேரத்தில் அன்றைக்கு என் மகனை பிடிச்சி கொண்டு போனவியல் விசாரித்து போட்டு விடுறோம் என்று சொல்லி இதுவரையிலேயும் என் மகனை நான் காணவில்லை. இதில் இருக்கிறது என் மகனன்னு சொல்லி நான் உறுதிப்படுத்துகிறேன். என் மகனை பிடிச்சி கொண்டு போய்க்க அவருக்கு 24 வயசு, இன்றைக்கு அவருக்கு 31 வயசு. உங்களால் முடியும் என்ற பிள்ளையை தேடி எனக்கு பிடிச்சிட்டு எங்களுக்கு எங்களோட பிள்ளையில வேறு ரெண்டுமே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு அவர்கிட்ட நாங்கள் ஒன்றுமே கேட்கவும் இல்லை, அரிசிதா உப்புதா பருப்பு தான் சொல்லி நாங்கள் கேட்கவும் இல்லை, காணாமல் போனால் எங்களோட பிள்ளைகளை தான் சொல்லி தான் நாங்கள் 2009 என்னுடைய கணவர் வந்து ஓமந்த தமிழ் மகா வித்தியாலயத்தில் சரணடைந்தவர். சரணடைந்து அங்கேருந்து சிஐடியினரெல்லாம் அவர் கொண்டு செல்லப்பட்டார். இன்று வரைக்கும் அவர் எங்கே இருக்கிறார் என்ற விவரம் எனக்கு தெரியாது. என்னுடைய கணவர் மன்னார் கச்சேரிக்கு முன்னால் பஸ்ஸில் மக்களை மீள் குடியேற்றத்துக்காக ஏற்றும் போதும் என்னுடைய கணவரும் அதில் அந்த பஸ்ஸில் அந்த மக்களுக்கு முன்னால் நின்ற பேப்பர் என்ற கையில் கிடைச்சது. அன்றிலேருந்து இன்று வரைக்கும் என்னுடைய கணவரை நான் தேடி தெரிந்து கொண்டே இருக்கிறேன்.
இலங்கையில் கடத்தப்பட்டு காணாமல் போனவர்களையும் இராணுவத்தினரிடம் சரணடைந்து இன்னும் தகவல் தெரியாதுள்ளவர்களையும் கண்டுபிடித்து தருமாறு அவர்களின் உறவினர்கள் தொடர்ந்தும் போராடி வருகின்றனர். காணாமல் போனவர்களின் படங்கள் ஊடகங்களில் வெளியான தகவல் குறித்து அரசாங்க தரப்பிடமிருந்து அதிகாரப்பூர்வ பதில் எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
மிதக்கும் ஆயுத கிடங்கு குறித்த வழக்கு விசாரணையில் முன்னாள் பாதுகாப்புச் செயலர் கோட்டாபய ராஜபக்சவின் வங்கிக் கணக்குகள் குறித்து போலீசார் விசாரிக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச உட்பட சில அதிகாரிகளின் வங்கிக் கணக்குகள் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு போலீசார் தீர்மானித்துள்ளனர். இது சம்பந்தமாக காலி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திடமிருந்து உத்தரவொன்றை பெற்றுக் கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார்.
එම විමර්ශනයට අදාළව අද දින අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ ඉල්ලීම මත கால்ல மகேஸ்வராத் அதிகரணே விசின்
அண்மையில் காலி கடற்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிதக்கும் ஆயுத களஞ்சியம் ஒன்று சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் வங்கிக் கணக்குகள் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் இதற்கான உத்தரவுகளை இன்று நீதிமன்றத்திடமிருந்து பெற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். போலீசார் விடுத்த வேண்டுகோள் ஒன்றை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் டி எம் எஸ் ஜெயசேகரவின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்வதற்கும் உத்தரவிட்டுள்ளது. அதே சமயம் சம்பந்தப்பட்ட ஆயுத களஞ்சியத்தை பராமரித்து வந்த எவன்கார்ட் தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகளை பரிசோதிப்பதற்கும் நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. சம்பந்தப்பட்ட ஆயுத களஞ்சியத்தில் இருக்கின்ற ஆயுதங்களை வேறொரு கப்பலுக்கு மாற்றுவதற்கு அனுமதி வழங்குமாறு சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் விடுத்த வேண்டுகோள் ஒன்றுக்கு போலீசார் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன்படி அந்த வேண்டுகோளை நிராகரிப்பதற்கு நீதிமன்றம் தீர்மானித்ததாக தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவன் குணசேகர. இந்த விசாரணைகள் சம்பந்தமாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் வெளிநாட்டு பயணங்களை நீதிமன்றம் அண்மையில் தடை செய்தமை குறிப்பிடத்தக்கது.
செய்தியை வழங்கியவர் கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார். இலங்கையில் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் புதிய அரசு ஏற்பட்டுள்ள நிலையில் இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக மஹிந்த ராஜபக்சவுக்கு விசுவாசமான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குழுவே இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஆனால் அந்த கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைவராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ள நிலையில் இது சாத்தியமில்லை என்று சிலர் கூறுகிறார்கள். வேறு சிலர் இந்த சூழலில் அடுத்த பெரிய கட்சியாக உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட எதிர்க்கட்சியாக முயற்சிக்கலாம் என்று கருதுகின்றனர். இந்த சர்ச்சை குறித்து ஊடகவியலாளர் அரசியல் பகுப்பாய்வாளர் வித்யாதரன் அவர்களை கேட்டார் சிவகன்.
ஜனநாயக கேலிக்கூத்தின் உச்சத்தில் இலங்கை இருப்பதாக கருதுகிறேன். ஜனநாயக மாண்புகளை நாங்கள் துறந்தவர்களாக செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இரண்டு கட்சிகள் சேர்ந்து ஒரு அரசை அமைக்கின்ற போது இந்த கட்சிகள் இரண்டும் ஆட்சியில் இருக்கின்றன என்ற கருத்து வர வெளியே இருக்கின்ற தரப்புகள் தான் எதிர்க்கட்சியாக ஒன்றிணைந்து எதிர்க்கட்சி தலைவரை தெரிவு செய்ய வேண்டும். நாடாளுமன்ற விதிமுறைகளை அனுசரித்து உரிய நடவடிக்கைகளை சபாநாயகர் எடுத்தாக வேண்டும். ஆனாலும் இதிலும் கூட ஒரு இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது. என்னவென்றால், இதுவரை இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த பொதுமக்கள் ஐக்கிய முன்னணி ஒரு கூட்டமைப்பு, அதில் இருக்கின்ற ஒரு கட்சி மாத்திரமே அரசுக்குள் நுழைந்திருப்பதாக இப்போது வியாக்கியானங்கள் கூறுகிறார்கள். அதாவது நாட்டின் தலைவர், அரசு தலைவர், ஜனாதிபதி, அவர் ஒரு கட்சியின் தலைவர், அதே நேரத்திலே ஒரு கூட்டமைப்பின் தலைவர். அவரது கட்சி தான் புதிய அரசுக்குள் சென்றிருக்கிறது, கூட்டமைப்பு செல்லவில்லை என்ற ஒரு விளக்கம் தென்னிலங்கையிலே கொடுக்கப்படுகின்றது. ஆகவே கூட்டமைப்பில் எஞ்சியிருக்கின்ற கட்சிகள் தாங்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வைத்திருப்பதற்கு தகுதியுடையவர்கள் என்ற ஒரு வியாக்கியானத்தை கூறி வருகின்றார்கள். ஆனால் இது ஒரு ஜனநாயக மாண்புக்கு இது ஏற்புடையதா, இதை ஏற்றுக்கொள்ளலாமா என்றால் அது உண்மையா தவறாகத்தான் இருக்க முடியும். இன்னொரு விவகாரம் இருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பகுதியை எதிர்க்கட்சி தரப்பிலே வைத்திருக்க அனுமதிப்பது மஹிந்த ராஜபக்சவின் கையை மீண்டும் பலப்படுத்துவதாக அமைந்துவிடும் என்ற ஒரு விமர்சனமும் இருக்கின்றது. இந்த பின்புற சூழலிலே நான் நினைக்கிறேன் அடுத்து வரும் வாரங்களிலே இடம்பெறப் போகின்ற ராஜதந்திர காய் நகர்த்தல்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கைமாற்றக்கூடிய நிலைக்கு இட்டுச் செல்லுமா என்பதை நாங்கள் பார்த்திருக்க வேண்டும்.
இதற்கு முன்னாக ஒரு சின்ன அடிப்படை கேள்வியை கேட்கின்றேன். அதாவது அரசாங்கத்திற்கு தலைமை ஏற்பது யாரு? அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர் அல்லது அதற்கு தலைமை ஏற்பவர் யார் என்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பட்சத்தில், ஆளுங்கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் மைத்ரிபால சிறிசேனவா, அதாவது ஜனாதிபதியா, அல்லது தற்பொழுது பிரதமராக அல்லது அமைச்சரவைக்கு தலைவராக இருக்கக்கூடிய பிரதமரா, எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்க போகுது?
இதிலே ஒரு முக்கியமான இந்த ஆட்சியாளர்கள் ஜனநாயக மாண்புகளை சிந்திக்காத ஒரு விவகாரம். அதாவது ஒரு அரசு பதவியேற்க ஏற்றவுடன் முதல் செய்ய வேண்டிய விவகாரம், அந்த அரசுக்கு நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை இருக்கின்றதா, நம்பிக்கை பெறக்கூடிய பலம் இருக்கின்றதா என்பதை நிரூபிக்க வேண்டும். இப்போது அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையிலே 50-60 எம்பிக்களை வைத்துக் கொண்டு ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆட்சி அமைக்கின்ற ஏற்பாட்டுக்கு நாட்டின் தலைவர் இணங்கி போயிருக்கின்றார். அங்கேதான் குழப்பம் ஆரம்பமானது. இப்போது அந்த ஆரம்பத்துக்கு மத்தியிலே அவர் தான் எதிரணியின் சார்பிலே வேட்பாளராக போட்டியிட்ட பின்னர் ஆளுங்கட்சியினுடைய தலைமை பதவியையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் அரசு அமைத்த நேரத்திலே அவர் இருந்த தரப்பு வேறு, அவர் இப்போது இருக்கின்ற தரப்பு வேறு. இந்த குழப்பம் நாடாளுமன்றத்திலே யார் பெரும்பான்மை உள்ளவர்கள், ஆளுந்தரப்பினரார் எதிர்த்தரப்பினரார் என்று ஒரு அடையாளம் காணப்பட்டு பிரிக்கும் வரை நான் நினைக்கிறேன் அந்த நடவடிக்கையை சபாநாயகர் ஒரு உத்தரவு மூலமே பெற முடியும். ஆனால் அந்த நிலையை நோக்கி எடுக்கக்கூடிய நிலையில் சபாநாயகர் இருக்கிறாரா, வலிமையாக இருக்கின்றாரா, அந்த விடயங்களை பற்றி சிந்திப்பதில் தென்னிலங்கை அரசியல் தலைமைகளுக்கு ஆவல் உண்டா என்பது கேள்விக்குரியே.
இப்பொழுது நீங்க சொன்னது போலவே ஒருவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அல்லது பொதுஜன ஐக்கிய முன்னணியை எதிர்கட்சியாக கணித்தால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினராவது எதிர்கட்சியாக சேர்ந்து செயற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதாங்க?
பதில் வெளிப்படையானது. இலங்கையினுடைய அரசமைப்பு ஏற்பாடுகளை நீதிமன்றங்கள் கூறிய வியாக்கியானங்கள் காரணமாக நான் நினைக்கிறேன் அது இந்த அரசமைப்பு கொண்டு வரப்பட்ட போது கொண்டு வரப்பட்ட நோக்கங்களுக்கு முரணான முகையில் வியாக்கியானங்கள் கூறப்பட்டதனால் கட்சி தாவி இன்னொரு தரப்பில் இருந்து கொண்டு பழைய கட்சியின் பேரிலேயே அரசிலேயோ எதிர்கட்சியிலேயோ விரும்பிய தரப்பில் இருக்கலாம் என்ற ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. இத்தகைய தெளிவில்லாத குழப்ப நிலை தொடரவே செய்யும்.
அமைக்கப்பட்டிருப்பது ஒரு தேசிய அரசாங்கமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் சிறுபான்மை கட்சிகள் குறிப்பாக அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்கட்சியாக வருவதற்கு சட்ட ரீதியாக ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா?
சட்ட ரீதியான வாய்ப்பு நான் நினைக்கிறேன் நீதிமன்றத்தை நாடி அதுக்கான நிவாரணத்தை பெறக்கூடிய கால இல்லையோ அவகாசமோ இருப்பதாக தெரியவில்லை. தேசிய அரசு என்று அறிவிக்கப்பட்டாலும் அந்த அரசிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள், அந்த அரசுக்கு நம்பிக்கை வாக்கு இருக்கின்றதா என்பதை பற்றிய சோதனையில் ஈடுபட இந்த ரெண்டு கட்சிகளுமே தயார் இல்லாத போது அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய சவால்கள் பற்றிய விடயங்களை நாங்கள் எழுப்ப முடியாத நிலையிலே இருக்கின்றோம்.
ஊடகவியலாளர் வித்யாதரன். யாழ்ப்பாணம் சுண்ணாகம் பகுதியில் நிலத்தடி நீர் மாசுபடுவது குறித்து ஆய்வுக்குழுவின் அறிக்கை வெளிவந்துள்ள நிலையில் இந்த ஆய்வை பாதிக்கப்பட்ட பகுதிகள் அனைத்தையும் உள்ளடக்கிய வகையில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதுகுறித்து செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் சுண்ணாகம் பிரதேசத்தில் நிலத்தடி நீர் மாசடைந்திருப்பது தொடர்பில் தெளிவான ஆய்வு முடிவுகளை வடமாகாண சபை வெளியிட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்திருக்கின்றது. ஏற்கனவே 2010-2011 ஆண்டு காலப்பகுதிகளில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை மேற்கொண்டிருந்த ஆய்வு முடிவுகளின்படி சுண்ணாகம் பகுதி கிணறுகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கத்தக்க சேதன பொருட்கள் இருந்ததாக தெரிய வந்துள்ளது என்றும், ஆயினும் வடமாகாண சபையினால் நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர் குழு நடத்திய ஆய்வுகளின் இடைக்கால அறிக்கையில் அத்தகைய சேதன பொருட்கள் இல்லை என அண்மையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்று யாழ்ப்பாணத்தில் நடத்திய செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் அந்த கட்சியின் தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார், கட்சியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி சாந்தா அபிமன்ன சிங்கம் அவர்களின் தலைமையில் மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றன. இந்த வழக்கில் சட்டத்தரணி என்ற வகையில் ஆஜராகி வாதாடி வருகின்ற மணிவண்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது என விவரம் கேட்டேன்.
ஆயிரக்கணக்கான கிணறுகள் பாதிக்கப்பட்டதாக அங்கிருந்து முறைப்பாடுகள் வருகின்றன. ஆகவே அந்த ஆயிரக்கணக்கான கிணறுகளிலிருந்து நீர் மாதிரிகள் பெறப்பட வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 15 சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு கிணறு, அதில் பல்வேறு இடங்களில் அஞ்சாறு நீர் மாதிரிகள் பெறப்பட வேண்டும். ஏனென்றால் நீரும் கழிவுகளும் அடர்த்தி வேறுபாடானவை, ரெண்டும் ஒன்றுடன் ஒன்று கலக்காதவை, அவர் நீருக்குள்ளே தனித்தனியாக இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கின்றோம். ஆகவே ஒரு கிணத்துக்குள்ள கூட ஒரு தடவை எடுக்கின்ற பொழுது பல்வேறு இடங்களில் நீர் மாதிரிகள் எடுக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டதாக கருதப்படுகின்ற ஆயிரக்கணக்கான கிணறுகளிலும் தொடர்ச்சியாக பல நாட்களுக்கு அவ்வாறு நீர் மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் முடிவில் வடமான சபைக்கு நிபுணர்களுக்கு தங்களுடைய பூரணமான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு வடமான சபையுடைய முதலமைச்சர் மக்களுக்கு அறியத்தர வேண்டும் இந்த தண்ணீரை தருகலாமா இல்லையா
என்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் சட்டத்தரணியுமாகிய விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள். இதேவேளை சுன்னாகம் நிலத்தடி நீர் தொடர்பில் முதற்கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டுள்ள வடமாகாண சபையினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு தனது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நீர் மாதிரிகளை மேல் ஆய்வுக்காக சிங்கப்பூருக்கு அனுப்பியிருப்பதாகவும், அங்கிருந்து கிடைக்கும் முடிவினை அடுத்தே சுன்னாகம் நிலத்தடி நீர் குடிப்பதற்கு உகந்ததா இல்லையா என்பதை முடிவு செய்ய முடியும் என்றும் தெரிவித்திருக்கின்றது. அதுவரையில் அந்த நீர் குடிப்பதற்கு உகந்ததல்ல என்றும் அந்த குழு தெரிவித்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.